நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்முடைய உணவு பற்றி இன்னைக்கு பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கு. நல்ல சத்தான உணவு, சரிவிகித உணவு கிடைக்கணும்னா தானியங்களோட புரதச்சத்து தரக்கூடிய பயறு வகைகள், தாது உப்புகளையும் உயிர் சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இதெல்லாம் தினசரி உணவுல தவறாம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய உடல் இயக்கத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய மாவுச்சத்து நமக்கு தானியங்கள்ல இருந்துதான் கிடைக்குது. பொதுவா தானியங்கள் அப்படிங்கும் போது நம்ம பெரும்பாலும் அரிசி, ரெண்டாவதா கோதுமை, இதை தான் பயன்படுத்துறோம். சிறுதானியங்கள், குறுதானியங்கள், இதெல்லாம் முன்னாடி காலத்துல முக்கியமான மாவுச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளா இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. இதுக்கு முக்கியமா சொல்லப்படுற காரணம் என்னன்னா, இந்த சிறுதானியங்களை தூய்மை செய்ய முடியல அப்படிங்கிறது தான். மற்ற தானியங்களோட ஒப்பிடும் போது சிறுதானியங்கள்ல 10-12 கிராம் வரையிலும் புரதச்சத்து, அதிகமான நார்ச்சத்து, வைட்டமின், தாது உப்புகள் இதெல்லாம் அதுல இருக்கு. சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, பனிவரகு, சாமை, குதிரைவாளி, இப்படி நிறைய தானியங்கள் நம்ம முன்னோர்களால அதிகமா பயிர் செய்யப்பட்டு அன்றாட உணவாகவும் பயன்பட்டு வந்துச்சு. ஆனா இப்போ இந்த சிறுதானிய பயிர்கள் சாகுபடி செய்யற நிலப்பரப்பும் குறைஞ்சிட்டு வருது. இந்த சிறுதானியங்கள்ல இருந்து முக்கியமா நமக்கு கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து பற்றாக்குறையினால சர்க்கரை நோய், உடல் பருமன் மாதிரியான நோய்களும் அதிகமாகிட்டே வருது. ஆனா தற்சமயத்துல இந்த சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து சிறுதானியங்களை உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பரவலா மக்கள்கிட்ட ஏற்பட்டு வர்ற இந்த சமயத்துல இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உணவு வகைகள் சிலதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய அன்றாட உணவுல அந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்யற சிற்றுண்டி வகைகள் எல்லாமே குறைஞ்ச செலவுல நிறைய சத்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் சோளம் ஒரு முதன்மையான உணவுப் பொருள். உலக அளவுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல சோளம் உற்பத்தி செய்யப்படுது. முன்னாடி எல்லாம் சோளத்துல இருந்து கஞ்சி, கூழ், இல்லைன்னா சாதம், ரொட்டி இந்த மாதிரி உணவு வகைகள் தான் தயார் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ மதிப்பூட்டுதல் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துட்டதுனால சோளத்துல இருந்து அவல், பொரி, நூடுல்ஸ், அடுமனை பொருட்கள், இந்த மாதிரி நிறைய வகை வகையான உணவுகள் தயாரிக்கப்படுது. சோளத்தை பயன்படுத்தி என்ன மாதிரி உணவு வகைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பட்டியல் கொடுத்தேன்னா நீங்க அசந்தே போயிடுவீங்க. நம்ம வழக்கமா செய்யற இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், ரொட்டி, பரோட்டா, ஆப்பம், அடை, உப்மா, புட்டு, பாயாசம், சூப்பு, லட்டு, அல்வா, கேசரி, கொழுக்கட்டை, சமோசா, வடை, போண்டா, பக்கோடா, கட்லெட், முறுக்கு, வடகம், பிஸ்கட், பிரெட்டு, கேக்கு, சோளப்பொரி, அப்பப்பா சொல்லிக்கிட்டே போலாங்க. ஹோட்டல்ல சர்வர் மெனு சொல்ற மாதிரி வரிசை நீண்டிக்கிட்டே போகுது. சோளத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 70% மாவுச்சத்து இருக்கிறதுனால இது நல்ல ஒரு சக்தி தரும் உணவுன்னு சொல்லலாம். குளூட்டன் சொல்லப்படுற வேதிப்பொருள் இந்த சோளத்துல இல்ல. அதனால கோதுமை ஒவ்வாம இருக்கிறவங்க கூட சோளத்தை சாப்பிடலாம். ஒரு சில சோள ரகங்கள்ல டானின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. அதனால இது எளிதில ஜீரணம் அடையாது. வேக வச்சோ, அவல் இல்லைன்னா பொரியாக்கியோ, சுட்டோ தான் சோளத்தை சாப்பிடணும். கோதுமையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீனை விட சோளத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனா சோள புரதத்துல லைசின், மித்தியோலைன், சிஸ்டைன் இந்த மாதிரி முக்கிய அமினோ அமிலங்கள் குறைவா இருக்கிறதுனால 70% சோளத்தோட 30% பயறு வகைகளையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான புரதச்சத்தை முழுசா பெற முடியும். இதுல தாது உப்புகளான கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், இரும்பு இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. அதனால தாது உப்புகள் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். சோளத்துல வைட்டமின் பி சத்து அதிக அளவுல இருக்கு. வைட்டமின் ஏ குறைஞ்ச அளவுதான் இருக்கு. ஒரு சில மஞ்சள் நிற சோள ரகங்கள்ல கரோட்டினாய்டுங்கிற சத்து பொருள் இந்த வெள்ள சோள ரகங்கள்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கு. வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே இதெல்லாம் குறைஞ்ச அளவுல சோளத்துல இருக்கு. பட்ட தீட்டப்படாத சோளத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வா அமைது. ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவு. முளைக்கட்டின சோளத்திலிருந்து குழந்தைகளுக்கு சத்து மிகுந்த இணை உணவு தயாரிச்சு கொடுக்கலாம். சைவ உணவு மட்டும் சாப்பிடுறவங்களுக்கு அரிசிக்கு பதிலாக சோளத்தை உணவுல சேர்த்துக்கிட்டா நல்ல பயன் கிடைக்கும். பொதுவா சோளத்தை அரிசியாவோ அல்லது மாவோ தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோளத்தை பொரியாவோ இல்ல அவலாவோ தயாரிச்சும் நம்ம பயன்படுத்தலாம். சோளத்தில இருந்து தயாரிக்கிற ரவையை பயன்படுத்தி நம்ம கோதுமை ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா ரகங்களையும் செய்யலாம். இப்ப ஒரு சில சோள உணவு வகைகள் எப்படி தயாரிக்கிறது, அதற்கான முறை என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது சோள இட்லி. இதுக்கு சோளம் 75 கிராம் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு 15 கிராமும் வெந்தயம் 5 கிராமும் தனித்தனியா எடுத்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊர்ன பின்னாடி சோளத்தை குருணையாவும் உளுந்து வெந்தயத்தை நல்லா மையாவும் அரைச்சு நம்ம சாதாரணமா இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ஒன்னா சேர்த்து உப்பு கலந்து கரைச்சு புளிக்க வச்சிடணும். அடுத்த நாள் நம்ம எப்பவும் செய்யற மாதிரி இட்லியா செஞ்சுக்கலாம். ஆனா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். சோள தோசைக்கு 300 கிராம் சோளம் எடுத்துட்டு உளுத்தம்பருப்பு 100 கிராம் ரெண்டையும் 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சுக்கணும். அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சு புளிக்க வச்சிருந்து அடுத்த நாள் தோசையா சுட்டு சாப்பிடலாம். சோள ரொட்டிக்கு சோள மாவு 150 கிராமோட 100 கிராம் வெந்தயக்கீரையை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கிட்டு 5 கிராம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு கொஞ்சம் வறுத்த ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இளஞ்சூடான தண்ணீர்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாவுல தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி சப்பாத்தி கல்ல தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தோம்னா சோள ரொட்டி தயாராயிடும். இதுக்கு கூட குருமா சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கும். சோளத்துல சாதாரணமா இட்லி செய்யறத விட சோள மசாலா இட்லி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு உளுத்தம்பருப்பு 75 கிராமும் சோள ரவை 150 கிராமும் எடுத்துக்கிட்டு 6 மணி நேரம் ரெண்டையும் தனித்தனியா ஊற வச்சு அது கூட அரிசி அவல் 25 கிராமும் சாதம் 25 கிராமும் சேர்த்து அரைச்சு புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு கேரட்டும் கொத்தமல்லி தழையும் பொடியா நறுக்கி இது கூட சேர்த்து லேசா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவோட கலந்து இட்லியா ஊத்தி ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்து சூடா சட்னி இல்லைனா சாம்பாரோட சேர்த்து சாப்பிடலாம். சோள உப்மா செய்யறதுக்கு 100 கிராம் சோள ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கணும். 50 கிராம் வெங்காயம், 50 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய், 50 கிராம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெயில கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் 50 கிராம் வேர்க்கடலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நறுக்கின காய்கறிகளையும் அதுல போட்டு வதக்கிக்கணும். இது கூட தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம வறுத்து வச்சிருக்கிற சோள ரவைய சேர்த்து ஒரு 15 to 20 நிமிஷம் வேக வச்சோம்னாக்க நல்ல சுவையான சோள உப்மா தயாராயிடும். நம்ம இதுல சோள ரவை பயன்படுத்துறதுக்கு பதிலா ரவை மாதிரி அரைச்ச சோள பொறி இல்லனா சோள அவலை கூட பயன்படுத்தலாம். சோள அவலை பயன்படுத்தும் போது தண்ணியில சோள அவலை 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறம் எண்ணெய சூடாக்கி கடுகு தாளிச்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட நறுக்கின வெங்காயம் மிளகாய் கேரட் இதெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஊற வச்ச சோள அவலை அதுல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கிளறி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். நிறம் குடுக்கறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணா சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கிளறி சூடா சாப்பிடலாம். சரி, சோளத்தை பயன்படுத்தி அல்வா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 200 கிராம் சோளத்தை எடுத்து முதல் நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு அது கூட இந்த அரைச்ச சோளத்தையும் சேர்த்து அது பாதி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் சர்க்கரையும் 50 கிராம் நெய்யும் சேர்த்து இதுல இருக்கிற தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் கிளறணும். அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவுன தட்டுல இதை ஊத்தி நறுக்கின முந்திரி பாதாம் பருப்பை தூவிட்டோம்னா அருமையான புதுமையான சோள அல்வா தயாராயிடும். சோள சூப் தயாரிக்கிறதுக்கு 100 கிராம் சோளத்தை வேக வச்சு அரைச்சுக்கணும். 1 கேரட், 2 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சின்னதா நறுக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். 1-5 கிராம் வெண்ணெய் எடுத்து ஒரு சூடான பாத்திரத்துல போட்டு காய்கறி சாறு அதோட சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்ச சோளம் உப்பு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். கடைசியா மக்காச்சோளம் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில கரைச்சு இந்த கொதிக்கிற கலவையில சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழைய நறுக்கி தூவிட்டோம்னா அருமையான சோள சூப்பு குடிக்கிறதுக்கு சுட சுட ரெடி ஆயிடும். பொரிச்ச சோளத்தோட துருவன கேரட்டு தக்காளி முட்டைக்கோஸ் மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் வறுத்த வேர்க்கடலை கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பேல் பூரி தயாரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா விருப்பமா சாப்பிடுவாங்க. சோள அவலை பயன்படுத்தி கூட இதே மாதிரி செய்யலாம். அடுத்தது சோள மாவு பிஸ்கட். சோள மாவுல உப்பு பிஸ்கட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாக்கலாம். 200 கிராம் சோள மாவும் 50 கிராம் கோதுமை மாவும் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் இது கூட சேர்த்து நல்லா சளிச்சுக்கணும். அது கூட 100 கிராம் வனஸ்பதியை சேர்த்து நல்லா தேய்ச்சி பசஞ்சுக்கணும். 25 மில்லி தண்ணீர்ல 5 கிராம் உப்பு சக்கரை பொடி 50 கிராம் சேர்த்து நல்லா கரைச்சு சோள மாவோட சேர்த்து பசைஞ்சு அந்த மாவை சப்பாத்திக்கல்ல தட்டையா பரப்பிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற வடிவத்துல வெட்டி எடுத்து வனஸ்பதி இல்லனா நெய் தடவுன தட்டுல வச்சு 350 சென்டிகிரேட் வெப்பநிலையில 20 நிமிஷம் பேக்கிங் ஓவன்ல வச்சோம்னா சோள பிஸ்கட் ரெடி ஆயிடும். இதே முறையில 50 கிராம் சர்க்கரைக்கு பதிலா 150 கிராம் சர்க்கரை பொடிய சேர்த்தோம்னாக்க இனிப்பு பிஸ்கட் தயாராயிடும். இது மாதிரி வகை வகையான உணவுகளை சத்துமிக்க சோளத்தில இருந்து தயாரிச்சு நம்முடைய அன்றாட உணவுல சேர்த்துக்கிறதன் மூலமா நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். பொதுவா சிறுதானிய பயிர்கள் நமக்கு உணவா பயன்படுறதை விட தீவன பயிர்களாகவும் தொழிற்சாலைக்கும் தான் அதிகமா உபயோகப்படுது. சிறுதானிய பயிர்களை நம்ம அதிகமா உணவுல பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னாக்க சிறுதானிய பயிர் உற்பத்தியும் அதிகரிக்கும். சிறு குறு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியது. ஏன்னா இந்த சிறுதானிய பயிர்கள் வேகமா வளரக்கூடிய தன்மை கொண்டது. மாறுபட்ட மண் வகை நிலங்கள்ல வளரக்கூடிய தன்மையுடையது இந்த சிறுதானிய பயிர்கள். இன்னும் முக்கியமா நீண்ட நாள் சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கிறதுனால பயிர் இல்லாத காலங்கள்லயும் இத உணவா பயன்படுத்த முடியும். பொதுவா வறட்சிக்கு உள்ளாகிற பகுதிகளில் தான் அதிகமா சாகுபடி செய்யப்படுது. சிறுதானியங்களை நம்முடைய உணவுல சேர்த்துக்கிறதன் மூலமா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம இதனுடைய சாகுபடி விற்பனை இதையெல்லாம் ஊக்குவிக்கிறதன் மூலமா சிறு குறு விவசாயிகளுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படுது.